إن الحمد لله
نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகள் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகள் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள் எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்திற்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாய் சொற்பொழிவை ஆரம்பிச்சுகின்றேன். அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரிகளே, வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு செய்த பேரொருளின் காரணமாக, எங்களோடு இறக்கப்பட்டதின் காரணமாக, அவருடைய மார்க்கத்திலிருந்து ஒரு சில விடயங்களை படித்துக் கொள்வதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து ஒரு சில விடயங்களை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூறியிருக்கின்றோம். அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரிகளே, கொஞ்சம் நாங்கள் சிந்தனை என்று பார்க்க வேண்டும். நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில், இதே நேரத்தில், இந்த இடத்திலே ஒரு பயான் நிகழ்ச்சி இருக்கிறது என்று தெரிந்து கொண்டும், இந்த இடத்துக்கு வராத பெண்மணிகளின் நிலையை பற்றி கொஞ்சம் சிந்தனை என்று பாருங்கள். அப்பொழுது அல்லாஹ் எங்களுக்கு இந்த அருளை புரிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரிகளே, சில பெண்மணிகள் தொலைக்காட்சி பெட்டிகளுக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு சினிமாக்களையும் நாடகங்களையும் பார்த்து பாவத்தை சம்பாதித்துக் கொண்டிருப்பார்கள். இன்னும் சில பெண்மணிகள் வானொலிகளுக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டு அங்கிருந்து வருகின்ற ஓசைகளை கேட்டுக்கொண்டு பாவத்தில் சம்பாதித்துக் கொண்டிருப்பார்கள். அதே போல இன்னும் சில பெண்மணிகள் இன்னும் பெண்மணிகளோடு சேர்ந்து கொண்டு வீணான பேச்சுக்களில் அடுத்தவர்களை பற்றி குறைகள் பேசுவதிலே ஈடுபட்டு பாவத்தை சம்பாதித்துக் கொண்டிருப்பார்கள். அதே போன்று இன்னும் சில பெண்மணிகள் எந்த பயனும் இல்லாமல் நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் எங்களை சிலரை புரட்டி எடுத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருந்து ஒரு சில விடயங்களை கற்றுக்கொள்ளுகின்ற பாக்கியத்தை தருகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களோடு இறக்கப்பட்டிருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரிகளே, அல்லாஹ் எங்களோடு இறக்கப்பட்டு இந்த சந்தர்ப்பத்தை தருகிறான் என்று சொன்னால் அதை நாங்கள் நழுவ விட்டுவிடக் கூடாது, அதை நாங்கள் தவற விட்டுவிடக் கூடாது. இந்த இடத்தில் என்ன பேசப்படுகிறது என்று காதலாண்டி கேளுங்கள். குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் சொல்லப்படுகின்ற அறிவுரைகளை காதலாண்டி கேளுங்கள். அதை அப்படியே உள்ளத்திற்குள் ஆழமாக செலுத்துங்கள். முடியுமான அளவும் சொல்லப்படுகின்ற செய்திகளை கிரகித்துக் கொள்ளுங்கள். அவைகளின் மூலம் வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். குர்ஆன் என்றால் என்ன, ஹதீஸ் என்றால் என்ன, அவைகளுக்கு நாங்கள் என்ன கடமை செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருக்கின்ற எங்களுடைய சக சகோதரிகளுக்கு, அடுத்த பெண்மணிகளுக்கு சொல்லிக் கொடுப்பவர்களாகவும் எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரிகளும், இன்றைய தினம் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கின்ற, மிகப்பெரிய ஒரு அருளாக இருக்கின்ற இந்த நிகழ்வுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே விளக்கம் கிடைப்பது என்ற அருளை பற்றி ஒரு சில விடயங்களை எடுத்துச் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரிகளே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் யாருக்காவது நலவை நாடிவிட்டால் அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். அன்பார்ந்த தாய்மார்களையும் சகோதரிகளே, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நலவை நாடிவிட்டால் அவனுக்கு பட்டம் பதவிகளோ ஆட்சி அதிகாரங்களோ சொத்து செல்வங்களோ கொடுக்கப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொடுத்து விடுகிறான் என்பதை தான் இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். சொத்து செல்வம் என்பதும் பட்டம் பதவிகள் என்பதும் ஆட்சி அதிகாரங்கள் என்பதும் நல்லவர்களுக்கும் கிடைக்கலாம், கெட்டவர்களுக்கும் கிடைக்கலாம், முஸ்லிமுக்கும் கிடைக்கலாம், காதிருக்கும் கிடைக்கலாம். ஆனால் குர்ஆன் ஹதீஸிலிருந்து விளக்கம் கிடைப்பது என்பது, குர்ஆன் ஹதீஸிலிருந்து அறிவு கிடைப்பது என்பது, அல்லாஹ் நலவை நாடி இவர்களுக்கு மாத்திரம் தான் கொடுக்கிறான் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கமைய அந்த பாக்கியத்தை பெறுகின்ற கூட்டமாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய முஸ்லிம் சமூகத்தின் நிலை என்ன? இன்றைய தாய்மார்களின் நிலை என்ன? இன்றைய பெண்மணிகளின் நிலை என்ன? இஸ்லாம் என்றால் என்னவென்றும் தெரியாது, குர்ஆன் ஹதீஸ் என்ன அறிவுரை சொல்கிறது என்பதும் தெரியாது. வெறுமனே முஸ்லீமாக பிறந்து விட்டோம், முஸ்லீமாக வாழ்கிறோம் என்ற அடிப்படையில் பெற்றோர்கள் எதை செய்தார்களோ, மூதாதையர்கள் எதை செய்தார்களோ, சமூகம் எதை செய்கிறதோ அதை செய்கின்ற சமூகமாகத்தான் எங்களுடைய முஸ்லிம் சமூகம் இருக்கிறதே தவிர, நாங்கள் செய்யக்கூடிய விடயங்களுக்கு, நாங்கள் செய்யக்கூடிய வணக்கங்களுக்கு அல்லாஹ்வுடைய ஏவல்கள் இருக்கின்றனவா, நபிகளாருடைய வழிகாட்டுதல்கள் இருக்கின்றனவா என்று பார்க்கின்ற சமூகம் முஸ்லிம்கள் மிகவும் குறைவானவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு உதாரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய முஸ்லிம் சமூகம் நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால், மார்க்கத்தை பற்றிய அறிவு எங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், சாதாரணமாக ஒரு குழந்தை இருக்கிறது, 3 வயது குழந்தை 4 வயது குழந்தை இருக்கிறது, அந்த குழந்தை இஸ்லாத்தை பற்றி எந்த விளக்கத்தோடு இருக்கிறதோ அதே விளக்கத்தோடு நான் முடிவடைந்தவர்கள் நாங்களும் இருக்கிறோம், வயதுக்கு வந்த மனிதர்களாகிய நாங்களும் இருக்கிறோம் என்று சொன்னார். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். வீட்டிலே ஒரு பெண்மணி தொழுது கொண்டிருக்கிறார், ஒரு தாயார் தொழுது கொண்டிருக்கிறார், பக்கத்திலே 3 வயது குழந்தையும் என்று சொல்கிறது. ஒரு குழந்தை சொல்லுகின்ற பொழுது அந்த குழந்தையை அழைத்து நாங்கள் கேட்கிறோம், நீங்கள் ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள், நீங்கள் ஏன் ரூக்கூ செய்கிறீர்கள், நீங்கள் ஏன் சுஜூதி செய்கிறீர்கள் என்று கேட்டால், அந்த குழந்தை சொல்லக்கூடிய பதில் என்ன தாய்மார்கள் என்ற போதிலே, அந்த குழந்தை சொல்லக்கூடிய பதில் என்னவென்றால், என்னுடைய தாய் இப்படி சொல்லி தந்தார்கள், என்னுடைய தாய் இப்படித்தான் செய்வார்கள், அதை நானும் செய்கிறேன் என்று சொல்லும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த குழந்தையுடைய பதிலும் சரி, அந்த குழந்தைக்கு இருக்கின்ற சிந்திக்கின்ற ஆற்றல், அந்த குழந்தைக்கு இருக்கின்ற அறிவுக்கு அந்த குழந்தை அந்த சின்ன பிள்ளை சொல்கின்ற பதில் 100 சரியானதுதான். ஆனால் கவலை என்ன தெரியுமா, ஆச்சரியம் என்ன தெரியுமா, வயதுக்கு வந்த ஒரு மனிதரை அழைத்து, வயதுக்கு வந்த ஒரு பெண்மணியை அழைத்து, முடிகளெல்லாம் நரைத்து போயிருக்கின்ற ஒரு வயசாளி பெண்மணியை அழைத்து, நீங்கள் ஏன் இப்படி தொழுகிறீர்கள் என்று கேட்டால், நீங்கள் இப்படி என்று கூல் செய்கிறீர்கள் என்று கேட்டால், நீங்கள் இப்படி என் சுயூதி செய்கிறீர்கள் என்று கேட்டால், அவர்களும் சொல்லுகின்ற பதில் என்ன தெரியுமா, நாங்கள் எங்களுடைய சமூகத்தை இப்படித்தான் பார்த்தோம் என்று சொல்கிறார்கள், எங்களுடைய மூதாதையர்களை நாங்கள் இப்படித்தான் பார்த்தோம் என்று சொல்கிறார்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். சிந்திக்கின்ற ஆட்கள் இல்லாத, சிந்திக்கின்ற திறன் இல்லாத அந்த சின்ன பிள்ளைகள் சொல்லுகின்ற அதே பதிலையே சிந்திக்கின்ற ஆற்றல் பெற்றிருக்கின்ற வயதுக்கு வந்த மனிதர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாங்கள் எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கிறோம், எந்த அளவுக்கு விளங்கி வைத்திருக்கிறோம் என்று கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். ஒரு நாளைக்கு 5 கடமையான தொழுகைகளை தொழுகிறோம், இன்ன பிற சுண்ணத்தான தொழுகைகளை தொழுகின்ற நாங்கள் நபிகளார் எப்படி தொழுகிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கவில்லை. நபிகளார் எப்படி தொழுகிறார்கள் என்பதை ஆதாரபூர்வமான ஹதீஸ்களிலிருந்து நாங்கள் படிக்கவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற சமூகமானாங்கள், அல்லாஹ் செய்த அருளுக்கு சொந்தக்காரர்களா நாங்கள் என்பதை கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க கடமைப்படுகிறோம். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அது மாத்திரமல்ல, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அல் குர்ஆனிலே அதிகப்படுத்தி தருமாறு கேட்க சொல்கிறான் என்றால், சொத்து செல்வங்களை அல்ல, பட்டம் பதவிகளை அல்ல, ஆட்சி அதிகாரங்களை அல்ல, எதை அதிகமாக கேட்குமாறு சொல்கிறான் தெரியுமா, நபியே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பீர்களாக, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே வேண்டுகிறீர்களாக, எதை தெரியுமா, ரப்பி ஜிதினி தெரியுமா, என்னை படைத்த நாயனே, என்னுடைய இறைவனே, எனக்கு நீ உன்னுடைய மார்க்கத்திலே விளக்கத்தை தந்துவிடு, எனக்கு அறிவை நீ அதிகப்படுத்தி தந்துவிடு என்று அறிவை கேட்குமாறுதான் அல்லாஹ் சொல்கிறான். மார்க்கத்திலே விளக்கத்தை கேட்குமாறு தான் அல்லாஹ் நபிகளாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறான் என்று சொன்னார். அன்பார்ந்த தாய்மார்களின் சகோதரிகளே, நாங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே எந்த அளவுக்கு விளக்கத்தை வேண்டுகிறோம் என்று கொஞ்சம் சிந்தனை பாருங்கள். குர்ஆன் ஹதீஸை படிக்கின்ற பாக்கியம் கிடைக்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸிலிருந்து எங்களுடைய வணக்கங்களை சீர் செய்து கொள்ளுகின்ற ஒரு நிலை எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நம்மில் எத்தனை பேர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றோம், நம்மில் எத்தனை பேர் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறோம் என்று கொஞ்சம் சிந்தனை பாருங்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, வெறுமனே கண்டதுதான் காட்சி, கொண்டதுதான் கோலம் என்று நாங்கள் சொல்வோம், அதுபோன்றுதான் எங்களுடைய நிலை இருக்கிறது. சமூகத்தை எப்படி பார்த்தோமோ, சமூகத்தை எப்படி கேள்விப்பட்டோமோ, அதுபோன்று வாழ்கின்ற மோசமான நிலைதான் எங்களுடைய சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கிறதே தவிர, குர்ஆன் ஹதீஸிலிருந்து அறிவை பெற்று வாழ்க்கையை மாற்றிக்கொண்ட சமூகமாக நாங்கள் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருளை மட்டும் தூரமாகி விடுகின்ற மிக மோசமான ஒரு நிலை ஏற்படும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கின்ற பொழுது, குர்ஆன் ஹதீஸிலிருந்து இஸ்லாத்தை கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அவனுக்கு கிடைக்கின்ற பாக்கியங்களை பாருங்கள். நபிகளாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்ன சொல்லி என்ன தெரியுமா, மஜ்தம அகௌமுன் ஃபீ பைத்தின் புயூதில்லா, ஒரு சமூகம் அல்லாஹ்வுடைய வீட்டிலே ஒன்று கூடுகிறது, ஒரு பள்ளி வாசலில் ஒன்று கூடுகிறது. யத்லூன கிதாப அல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகின்றார்கள். வயதாரசூனஹு பைனஹும், அதை அவர்களுக்கு இடையிலே படித்துக் கொள்ளுகின்றார்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, பாருங்கள், நபிகளாரு சொன்ன வார்த்தையை அல் குர்ஆனை ஓதுகின்றார்கள். அந்த அல் குர்ஆன் என்ன சொல்கிறது என்பதை படிக்கிறார்களாம். இரண்டு கடமை இருக்கிறது தாய்மார்களே, சகோதரிகளே. அல் குர்ஆனை ஓதுவது மாத்திரமல்ல அல் குர்ஆனுக்கு செய்கின்ற கடமை, அல் குர்ஆனை ஓத வேண்டும். அந்த அல் குர்ஆன் என்ன சொல்கிறது என்பதை படிக்க வேண்டும். இப்படி படிக்கின்ற சமூகத்துக்கு இல்லான சில தலைவி முன் சக்கீனா, அவர்களின் மீது சக்கீனத் என்ற அமைதி இறங்குகிறது என்று நபிகளாரின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த மதினத்திற்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிறது என்று சொன்னார்கள். மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து பாதுகாப்பு வழங்குகிறார்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தன்னிடத்தில் இருக்கின்ற மலக்குமார்களின் சமூகத்திடத்திலே அந்த கூட்டத்தை பற்றி சிறப்பித்து சொல்வதாக, சிலாபித்து பேசுவதாக நபிகளாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நாங்கள் முஸ்லிமிலே பார்க்கிறோம். அன்பார்ந்த தாய்மார்களின் சகோதரிகளே, பாருங்கள், குர்ஆனை ஹதீஸை படிக்கின்ற மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய வேதத்தையோடு அந்த இறை வேதம் என்ன அறிவுரை சொல்கிறது என்று படிக்கின்ற மனிதர்களுக்கு அல்லாஹ் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கின்றான், மனதில் இருக்கின்ற கவலையை போக்கி விடுகின்றான், கஷ்ட நஷ்டங்களை போக்கி விடுகிறான் என்ற செய்தியைத்தான் இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் பதிவு செய்து கொள்ளுகின்றோம். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே எங்களுக்குரிய கடமை என்னவென்று சொன்னால், எங்களுக்கு இஸ்லாத்தின் மீது இருக்கின்ற பொறுப்பு என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்க வேண்டும், குர்ஆன் ஹதீஸிலிருந்து படிக்க வேண்டும். இதுதான் எங்களுக்குள்ள கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, பெண்மணிகள் என்ற அடிப்படையில் ஒரு உதாரணத்தை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு நாங்கள் சாதாரணமாக குடும்ப வாழ்க்கையை நடத்துகின்றோம். ஒரு தாய்க்கு எப்படி தன்னுடைய மருமகனோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியாது, தன்னுடைய மருமகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியாது. மனைவி ஒரு மருமகளுக்கு தன்னுடைய மாமியோடு எப்படி நடக்க வேண்டும், மதுமிமார்களோடு எப்படி நடக்க வேண்டும், கணவன் சகோதரர்களோடு எப்படி நடக்க வேண்டும் என்று தெரியாது, கணவனோடு எப்படி நடக்க வேண்டும் என்று தெரியாது. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாம் குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசவில்லையா, இஸ்லாம் குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்லித்தரவில்லையா? இஸ்லாம் தெளிவாக சொன்ன ஒரு விடயத்திலே ஒன்று என்ன தெரியுமா, குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்கிறது. கணவன்மாரோடு எப்படி நடக்க வேண்டும், கணவன்மார்களின் குடும்பத்தவர்களோடு எப்படி நடக்க வேண்டும், அழகாகவும் தெளிவாகவும் சொல்லி தந்திருக்கிறது. வயதுக்கு வந்த ஒரு பெண்மணி திருமணம் முடிக்க ஆசைப்படுகிறாரா, அவளுக்குள்ள கடமையின் அன்பான தாய்மார்களின் சகோதரிகளை, இஸ்லாமத்தின் அடிப்படையில் திருமணம் என்றால் என்ன, அந்த திருமணத்திலே பெண்களுக்கு இருக்கின்ற கடமைகள் என்ன என்பதை படிக்கின்ற பொழுதுதான் ஒரு குடும்பத்தை இஸ்லாமிய முறைப்படி வழிநடாத்த முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் குர்ஆன் ஹதீஸோடு தொடர்பில்லாததன் காரணமாக இன்றைய இஸ்லாமிய குடும்பங்கள் எல்லாம் சின்ன பின்னப்பட்டு போய் இஸ்லாத்தை விட்டு தூர விலகி போயிருக்கின்ற ஒரு மோசமான நிலையை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு தாயால் தன்னுடைய பிள்ளையை இஸ்லாமிய முறைப்படி வளர்க்க முடியாத நிலை இருக்கிறது. தன்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு என்று சொன்னால், குர்ஆன் மதரசாவுக்கு நாங்கள் அனுப்புகின்றோம். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, குர்ஆன் மதரசாவுக்கு அனுப்பத்தான் வேண்டும். நேரத்துக்கு அனுப்புகிறோம். அந்த பிள்ளைகள் ஓடுவது சரியா பிள்ளையா என்று சரி செய்வதற்கு கூட என்னுடைய பெண்மணிகளால் தெரியாது என்று சொன்னார். என்னுடைய தாய்மார்களுக்கு அந்த அறிவு கூட இல்லை என்று சொன்னார். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதிலே, குர்ஆன் ஹதீஸை கற்றுக்கொள்வதிலே நாங்கள் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறோம் என்பதை பற்றி கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க கடமைப்படுகிறோம். எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் அருள் செய்த கூட்டத்திற்கு அடையாளம், அல்லாஹ் இறக்கப்பட்ட மனிதர்களுக்குரிய அடையாளம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே விளக்கம் கிடைப்பது என்று சொன்னால், அந்த அறிவை பெற்றுக் கொள்வதிலே நாங்கள் மிகவும் ஆசை காட்ட வேண்டும், மிகவும் தீவிரம் காட்ட வேண்டும். அந்த சஹாபா சமூகம் எப்படி இருந்ததை பற்றி கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அந்த சஹாபாக்கள், அந்த சஹாபி பெண்மணிகள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதிலே எந்த அளவு ஆர்வம் காட்டினார்கள் என்று சிந்தனை செய்து பாருங்கள். குர்ஆன் ஹதீஸிலே விளக்கம் பெறுவதில் எந்த அளவுக்கு ஒரு ஆசை காட்டினார்கள் என்பதை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, பாருங்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிகளாருடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கிறார்கள். நபிகளாருடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மறுமை நாளையிலே யாரெல்லாம் விசாரிக்கப்படுகிறார்களோ அவர்கள் அறிந்து நாசமாகி போவார்கள் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிகளாரை பார்த்து என்ன கேட்டார்கள் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் சொல்கிறீர்கள் மறுமையிலே விசாரிக்கப்பட்டவன் அறிந்து போவதாக, ஆனால் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், மறுமையிலே சுவனம் செல்பவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் இலகுவான விசாரணை இருக்கிறது என்று சொல்கிறானே. இந்த குர்ஆன் வசனத்தையும் உங்களுடைய பேச்சையும் பார்க்கின்ற பொழுது இரண்டும் முரண்படுவது போது விளங்குகிறதே என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விளக்கம் கேட்கிறார்கள். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியை சொல்லுகின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. நபி அல்லவா பேசுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அல்லவா பேசுகிறார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சும்மா இருக்கவில்லை. தாய்மார்களே, சகோதரிகளே, மனிதன் என்ற அடிப்படை, அல்லாஹ்வுடைய அடியான் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் பேசினாலும் அதிலே தெளிவு கிடைக்காவிட்டாலும் கேள்வி கேட்பதுதான் ஒரு முஸ்லிமுக்கு கடமை என்பதை நபிகளால் படித்துக் கொடுத்திருந்ததனால் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் சொல்கிறீர்கள் மறுமையினாலே விசாரிக்கப்பட்டவன் தண்டிக்கப்படுவான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், நல்லவர்களுக்கு இலகுவான விசாரணை இருக்கிறது என்று கேட்ட பொழுது நபிகளாரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு கலகாக சொல்லிக் கொடுத்தார்கள். ஆயிஷா அவர்களே, மறுமை நாளையில் நல்லவர்களுக்கு இருக்கின்ற இலகுவான விசாரணை என்ன தெரியுமா? அவர்கள் செய்த நன்மைகள் அப்படியே எடுத்து காட்டப்படுவது, அவர்கள் உலகத்திலே செய்த நற்காரியங்கள் அப்படியே எடுத்து காட்டப்படுவது. மண் நூக்கி செலகிதீப, அதற்கு மாறாக யாரெல்லாம் துருவி துருவி விசாரிக்கப்படுகிறார்களோ அவர்கள் அறிந்து போவார்கள், தண்டிக்கப்படுவார்கள் என்ற செய்தியை நபிகளார் சொல்கிறார்கள். புகாரியிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ஆயிஷா ரலியல்லாஹுடைய வரலாற்று செய்தியிலிருந்து, புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்விலிருந்து பெண்மணிகளாகிய எங்களுடைய தாய்மார்கள் பெற வேண்டிய படிப்பினை என்ன? அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, ஒருவர் பேசுகிறார், நாங்கள் ஒரு மார்க்க விடயத்தை படிக்கிறோம், எங்களுக்கு தெளிவு இல்லாமல் இருக்கிறதா, அல்லது சந்தேகமாக இருக்கிறதா, கேள்வி கேட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே விளக்கம் பெற வேண்டும் என்ற மிக உயர்ந்த ஒரு விளக்கம் எங்களுக்கு அந்த செய்தியிலிருந்து கிடைக்கிறது. தாய்மார்களே, சகோதரிகளே, ஆயிஷா போன்ற பெண்மணிகளாக எங்களுடைய தாய்மார்களும் இருக்க வேண்டும். இஸ்லாத்திலே ஏதாவது சந்தேகம் வருகிறதா, தெளிவில்லாத நிலைகள் வருகிறதா, கேள்வி கேட்டு விளக்கம் பெறுகின்ற பெண்மணிகளாக எங்களுடைய பெண்மணிகள் இருந்தால்தான் எங்களுடைய சமூகத்தை குருவான ஹதீஸுக்கு கீழால் திரட்ட முடியும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, ஆயிஷா அம்மையார் ஒரு பெண்மணியாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே எந்த அளவுக்கு தெளிவு பெற்றிருந்தார்கள் தெரியுமா? சஹாபாக்களிடத்திலே இப்னு அப்பாஸ் இப்னு உமர் போன்றவர்களிடத்திலே நபித்தோழர்கள் வந்து கேள்வி கேட்பார்களாம், மார்க்கத்திலே விளக்கம் கேட்பார்களாம். அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? போய் ஆயிஷாவிடத்திலே கேளுங்கள் என்று சொல்வார்களாம், ஆயிஷா அம்மையாரிடத்திலே போய் கேளுங்கள் என்று சொல்வார்களாம். அந்த தாய்மார்களே, சகோதரிகளே, என்ன காரணம்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வீட்டு வேலைகளை மாத்திரம் அந்த பெண்மணி செய்து கொடுக்கவில்லை, அதற்கு மாறாக குடும்ப வாழ்க்கையில் மட்டும் ஈடுபடவில்லை, நபிகளாருடைய மார்க்கத்தை படிப்பதிலே, நபிகளாருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதிலே மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்பதைதான் இந்த நிகழ்விலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு போன்றவர்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு போன்றவர்கள் எல்லாம் ஆயிஷாவிடத்திலே போய் விளக்கம் கேட்டு விடுங்கள் என்று அனுப்பி வைக்கின்ற அளவுக்கு அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்று விளக்கம் பெற்றிருந்தார்கள் என்று சொன்னார். இன்றைய பெண்மணிகளாகிய எங்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எந்த அளவுக்கு தெளிவு இருக்கிறது என்று சிந்தனை செய்து பாருங்கள். மார்க்கத்தில் இருக்கின்ற எல்லா விடயங்களையும் விட்டு விடுவோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்கின்ற ஐந்து நேர தொழுகையாவது நபிகளார் இப்படித்தான் தொழுதார்கள் என்று நாங்கள் படித்து வைத்திருக்கிறோமா, நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோமா என்று கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களை சகோதரிகளை குடும்ப வாழ்க்கையை நடாத்துகிறோம், குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுகின்ற குடும்ப வாழ்க்கைகளை நடாத்தி பிள்ளை குட்டிகளை வளர்க்கின்ற ஒரு பெண்மணி இஸ்லாமிய தாயாக எப்படி மாற வேண்டும் என்ற குர்ஆன் ஹதீஸுடைய வழிகாட்டுதல்களை நாங்கள் படித்து வைத்திருக்கிறோமா, சிந்தனை செய்து பாருங்கள். அன்பார்ந்த தாய்மார்களை சகோதரிகளை ஆயிஷா ரதியல்லாஹு இடத்திலே வருகிறார்கள், ஒரு பெண்மணி வருகிறார்கள், ஆயிஷா அவர்களே இது என்ன இஸ்லாத்தின் சட்டம், பெண்மணிகளுக்கு மாத விழா ஏற்பட்டால் நோன்பை விட வேண்டுமாம் கலா செய்ய வேண்டுமாம், தொழுகையை விட வேண்டுமாம் கலா செய்ய தேவையில்லையாம், இது என்ன இரண்டு விதமான சட்டமாக இருக்கிறது என்று ஆயிஷா ரதியானிடத்திலே கேட்கிறார்கள். ஆயிஷா அம்மையார் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா, நீ வருகின்ற கூட்டத்தை சார்ந்த பெண்மணியா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள், நபிகளாருடைய காலத்திலே எங்களுக்கு மாத விழா ஏற்படும், நாங்கள் தொழுகையை விடுவோம், நபிகளார் தொழுகையை கலா செய்ய சொல்லவில்லை, நோன்பை விடுவோம், நபிகளார் நோன்பை கலாசிய சொன்னார்கள், எனவே அந்த சட்டத்தை நாங்கள் அமுல்படுத்துகிறோம் என்று ஆயிஷா அம்மையார் அவர்கள் விளக்கம் கொடுப்பார்களாம். பாருங்கள் தாய்மார்களின் சகோதரிகளே, தன்னுடைய வாழ்க்கையோடு ஒரு பெண்மணியோடு சம்பந்தப்பட்ட விடயத்திலே ஆயிஷா ரதியல்லாஹு எந்த அளவு தெளிவுபட்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையோடு பெண்மணிகளுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட இந்த மாதவிடாயுடைய சட்டத்திட்டங்களையாவது நாங்கள் படித்து வைத்திருக்கிறோமா, எங்களுடைய பெண்மணிகளுக்கு சொல்லிக் கொடுக்க எங்களுக்கு தெரியுமா, வயதுக்கு வந்த குமரி பெண்மணிகள் இப்படி சொல்லிக் கொடுக்கின்றால் தெரியுமா தாய்மார்களே சகோதரிகளே, என்ன செய்கிறோம் தெரியுமா, வயதுக்கு வந்த பெண்மணியை ஊருக்கெல்லாம் அம்பலப்படுத்துகிறோம் என்ன தெரியுமா, என்னுடைய வீட்டு பிள்ளை வயதுக்கு வந்துவிட்டது என்று அவர்களுக்கு சடங்கு சம்பிரதாயம் செய்கின்ற பெண்மணிகளாகத்தான் எங்களுடைய தாய்மார்கள் இருக்கிறார்களே தவிர இஸ்லாமிய முறைப்படி அந்த பெண்ணை வழிநடாத்துகின்ற பெண்மணிகளாக எங்களுடைய தாய்மார்கள் இல்லை என்று சொன்னால் அந்த சஹாபி பெண்மணிகள் எங்கே, நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்று கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அன்பான தாய்மார்களே சகோதரிகளே, பாருங்கள் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுவிடத்திலே ஒரு தோழர் வருகிறார். இப்னு அப்பாஸ் அவர்களே, இப்னு அப்பாஸ் யார், மிகப்பெரிய அறிவாளி, அறிவு கடல். தாய்மார்களே சகோதரிகளே, இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுவிடத்திலே வந்து நபிகளாருடைய இரவு வணக்கத்தை பற்றி கேட்கிறார்கள். முஸ்லிமிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுவிடத்திலே இரவு வணக்கத்தை பற்றி கேட்ட பொழுது இப்னு அப்பாஸ் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா, அந்த இஸ்லாம் என்ற தோழருக்கு சொல்கிறார்கள், நீங்கள் போய் ஆயிஷா அம்மையாரிடம் கேளுங்கள், இந்த உலகத்திலே நபிகளாருடைய இரவு வணக்கத்தை பற்றி மிகவும் அறிந்த ஒரு அறிவாளி என்றார், அது ஆயிஷா அம்மையார் அவர்கள் தான், அவர்களிடத்திலே போய் விளக்கம் கேளுங்கள் என்று சொன்னார்கள். அந்த தோழர் ஆயிஷா அவர்களிடத்திலே போகிறார்கள், விளக்கம் கேட்கிறார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு தெளிவாக சொல்கிறார்கள், நபிகளார் இரவையிலே 11 ரக்காத்துக்கள் தான் தொழுகிறார்கள், இரவையிலே தொழ முடியாத சந்தர்ப்பம் ஏற்படுமாக இருந்தால் உடம்பிலே வருத்தம் அல்லது தூக்கம் நிகழ்த்து விட்டால் நபிகளாரால் இரவிலே 11 ரக்கா தொழ முடியாவிட்டால் பகல் நேரத்திலே 12 அதை பூர்த்தி செய்வார்கள் என்று ஆயிஷா அம்மையார் அவர்கள் விளக்கம் கொடுத்தார்கள் என்றால் இன்றைக்கு நாங்கள் இது ஒரு பிரச்சனையே இல்லை தாய்மார்களே சகோதரிகளே. இரவு வணக்கம் என்பது புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிதாபுகளிலே தெளிவாக வந்திருக்கிறது. நபிகளார் 11 தொழுதார்கள், மிக கூடியதாக 13 தொழுதார்கள் என்று வந்திருக்கிறது. இதை நாங்கள் தெளிவாக பார்க்கிறோம். என்ன பிரச்சனை தெரியுமா, இன்றைய முஸ்லிம் சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இது இருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய தாய்மார்களாக இருக்கின்ற நபிகளாரை நேசிக்கின்ற பெண்மணிகளாக இருக்கின்ற இந்த பெண்மணிகள் ஆயிஷா அம்மையார் அவர்களை போன்று பதில் சொல்லுகின்ற திராணி படைத்தவர்களாக இருக்கிறார்களா, நபிகளாருடைய இரவு வணக்கம் இப்படித்தான் இருந்தது என்று நபிகளாருடைய மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு எடுத்து சொன்னார்கள் என்ற விளக்கத்தை சொல்லக்கூடிய அறிவு பெற்ற தாய்மார்களாக எங்களுடைய பெண்மணிகள் இருக்கிறார்களா என்று கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க நாங்கள் கடமைப்படுகிறோம். அன்பார்ந்த தாய்மார்களின் சகோதரிகளே, எனவே சஹாபி பெண்மணிகள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதிலே மிகவும் ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டிக் கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி ஒரு கணம் சிந்தனை செய்து பார்க்க கடமைப்படுகிறோம். அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரிகளே, பாருங்கள் எந்த அளவுக்கு சஹாபி பெண்மணிகள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதிலே ஆர்வம் காட்டினார்கள் தெரியுமா. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு பெண் சமூகம் வருகிறது, பெண்களில் ஒரு கூட்டத்தவர்கள் வருகிறார்கள், வந்து சொல்கிறார்கள், அல்லாஹுவின் தூதரே, ஆண்கள் எல்லாம் மார்க்கத்தை படித்து முன்னேறுகின்றார்கள், ஆண்கள் எல்லாம் மார்க்கத்தை படித்து முன்னேறுகின்றார்கள், பெண்களாகிய நாங்கள்
மார்க்கத்தை படிப்பதற்கு அவகாசம் இல்லையே, எங்களுக்கும் ஒரு நாளை ஒதுக்கி தாருங்கள் என்று கேட்டார்கள். எங்களுக்கும் ஒரு அவகாசம் செய்தாருங்கள், நாங்களும் மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்று நபிசலாரிடத்திலே ஒரு தினத்தை குறிப்பிட்டு கேட்டெடுத்து மார்க்கத்தை படித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் புகாரியிலே பார்க்கிறோம். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைக்கு இன்றைக்கு இந்த ஆர்வம் இருக்கிறதா? இஸ்லாத்தை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறதா? குர்ஆன் ஹதீஸை விளங்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறதா? இவ்வளவு காலமும் செய்ததைத்தான் நாங்கள் செய்வோம், எங்களுடைய மூதாதையர்கள் செய்ததைத்தான் நாங்கள் செய்வோம் என்று கண்மூடித்தனமாக பின்பற்றிருந்த ஒரு மோசமான நிலைதான் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதே தவிர, இன்றைக்கல்லாம் எங்களோடு இறக்கப்பட்டு எங்களின் மீது கருணை மழை பொழிந்து அல் குர்ஆனை எங்களுடைய மொழியிலே பார்க்கின்ற சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். அல் குர்ஆனுக்குரிய தர்ஜுமாக்களை பார்க்கிறோம். உங்களுக்கு ஆங்கிலம் தெரியுமா? ஆங்கிலத்திலே அல் குர்ஆனின் தர்ஜுமாவை பார்க்க முடியும். சிங்களம் தெரியுமா? சிங்களத்திலே பார்க்க முடியும். தமிழ் தெரியுமா? தமிழிலே பார்க்க முடியும். உலகத்தில் இருக்கின்ற பெரும்பான்மையான மொழிகளிலே இந்த அல் குர்ஆன் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், அல்லாஹ் எங்களோடு இறக்கப்பட்டு குர்ஆனை படியுங்கள் என்று தருகிறான். ஒரு காலம் எப்படி இருந்தது தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய பெண்மணிகளுக்கு தெரிந்த இஸ்லாமிய அறிவு என்ன தெரியுமா? அவர்களுக்கு ஒரு சுபஹான மௌலிது தெரியும், அவர்களுக்கு ஒரு பத்ர மௌலிது தெரியும், அவர்களுக்கு ஒரு ஃபாத்திமா மாலை தெரியும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அவர்களுக்கு ஒரு சலாத்தும் நாரியா தெரியும். இவ்வளவுதான் அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி இருந்த அறிவு. ஆனால் அவர்களுக்கு அல் குர்ஆன் என்றால் என்னவென்று தெரியாது. அவர்கள் அல் குர்ஆனை எதற்கு பயன்படுத்தினார்கள் தெரியுமா? சடங்குக்கும் சம்பிரதாயத்துக்கும் பயன்படுத்தினார்கள். வீட்டிலே யாராவது மரணிக்க வேண்டும், அப்பொழுதுதான் அல் குர்ஆனை தூக்கினார்கள். ஆனால் அந்த காலமெல்லாம் மாறி அல்லாஹ் எங்களோடு இறக்கப்பட்டு அல் குர்ஆனை நாங்களாக வாசித்து விளங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்று சொன்னால், அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அந்த அல் குர்ஆனின் தமிழாக்கங்களை வாசிப்பதிலோ தர்ஜுமாக்களை வாசிப்பதிலோ நாங்கள் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுகிறோம் என்று சிந்தனை செய்து பாருங்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னம அல்முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வஇதா துலியத் அலைஹிம் ஆயாதுஹு சாதத்துஹும் ஈமானா. இறை விசுவாசிகள் என்றால் யார் தெரியுமா? மூமியங்கள் என்றால் யார் தெரியுமா? அவர்களிடத்திலே அல்லாஹுவை பற்றி சொல்லப்பட்டால், அல்லாஹுடைய வேத வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். உள்ளங்கள் அச்சத்தினால் பயப்படும் என்று சொல்கிறான். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, நான் அல் குர்ஆனை ஓதுகிறேன் அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, என்னுடைய ஈமான் அதிகரிக்குமா? என்னுடைய இறையற்றம் அதிகரிக்குமா? அதிகரிக்காது தாய்மார்களே, சகோதரிகளே. ஏன் அராய் தல்லதி உக்கத்தி புபிதீனுக்குரிய அர்த்தம் எனக்கு தெரியாது. தெரிந்தால் இறையற்றம் அதிகரிக்கும் தாய்மார்களே, சகோதரிகளே, அதனுடைய அர்த்தத்தை விளங்கிக் கொண்டால் எங்களுடைய ஈமான் அதிகரிக்கும். ஆனால் அதனுடைய அர்த்தங்களை பார்ப்பதிலே நாங்கள் ஆர்வம் காட்டுவது கிடையாது. அல் குர்ஆனை கற்றுக்கொள்வதிலே நாங்கள் பொடுகோப்பு செய்கிறோம். எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அல் குர்ஆனை ஓதுகின்ற பொழுது எங்களுடைய ஈமான் அதிகரிக்க வேண்டுமா? இறையற்றம் கூட வேண்டுமா? நாங்கள் அல் குர்ஆனை ஓதுவது ஒரு கடமை என்பதை புரிந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் அந்த அல் குர்ஆனின் அரபு பதங்கள் எங்களுக்கு என்ன அறிவுரை சொல்கிறது என்பதை அவருடைய தர்ஜுமாக்களை வாசித்து விளங்குவதினூடாகத்தான் ஈமானை அதிகரித்துக் கொள்ள முடியும், இறையற்றத்தை கூட்டிக் கொள்ள முடியும் என்பதையும் எங்களுடைய தாய்மார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த சஹாபி பெண்மணிகள் அல் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்பவர்களாக இருந்தார்கள், நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைக்கு விளக்கம் சொல்பவர்களாக இருந்தார்கள். ஆனால் எங்களால் அல் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல முடியுமா? அல் குர்ஆனுக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா? சிந்தனை செய்து பாருங்கள் தாய்மார்களே, சகோதரிகளே. எனவே நாங்களும் அந்த வீர தாய்மார்களை போன்ற, சஹாபி பெண்மணிகளை போன்ற, இஸ்லாத்துக்கு சேவை செய்கின்ற பெண்மணிகளாக நாங்கள் மாற வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, புகாரி முஸ்லிம் என்ன தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய மூதாதையர்களை அழைத்து, எங்களுடைய அப்பா மார்கள் ஆட்சிமார்களை அழைத்து புகாரி என்று என்னவென்று கேட்டால், புகாரி என்றால் வேர்வலையில் நடக்கும் ஒரு கந்தூரி என்று சொல்வார்கள், முஸ்லிம் என்றால் கந்தூரி என்று சொல்வார்கள். ஆனால் இன்றைய கல்லாயங்களுக்கு செய்த அருள் என்ன தெரியுமா? புகாரி என்றால் நபிமொழி தொகுப்பு என்பதை எல்லாம் படித்து தந்திருக்கிறான். அதை ஆங்கில தர்ஜுமாவாகவும் தமிழிலே மொழிபெயர்ப்பு செய்தும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். முஸ்லிமை பார்க்கிறோம் ஆங்கிலத்திலே பார்க்க முடியும், தமிழ் மொழியிலே பார்க்க முடியும், ஆனால் நம்மில் எத்தனை பேர் அதை பார்த்திருக்கிறோம், எத்தனை பேர் வாசித்திருக்கிறோம் என்று சிந்தனை செய்து பாருங்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். நபிகளாறு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மதினத்திலே வாலிப தோழர்கள் வந்து மார்க்கத்தை படித்தார்கள். மாலிக்கு சொன்ன செய்தி என்ன தெரியுமா? நாங்கள் மிக தூர பிரதேசத்தில் இருந்து, ஈராக்கு பிரதேசத்தில் இருந்து 500 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருந்து நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு வருகிறார்கள். 20 நாட்கள் தங்கியிருந்து மார்க்கத்தை படிக்கிறார்கள். நபிகளாறு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாலிபர்களின் ஆர்வத்தை புரிந்து கொண்டு மார்க்கத்தை படித்துக் கொடுக்கிறார்கள். 20 நாள் முடிவடைகின்ற பொழுது நபிகளார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நீங்கள் போய் உங்களுடைய குடும்பத்தவர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள், நான் எதையெல்லாம் உங்களுக்கு படித்து தந்தேனோ அவைகளை நீங்கள் வாழ்க்கையிலே பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொடுத்து விட்டு நபிகளாருடைய சேர்த்து சொல்கிறார்கள். நான் எப்படி சொல்வதை நீங்கள் கண்டீர்களோ அதுபோன்று நீங்களும் தொழுது கொள்ளுங்கள் என்று அந்த வாலிப தோழர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அன்பார்ந்த தாய்மார்கள் என் சகோதரிகளே, மாலிக்கு முன்னின் அவர்களுக்கு நபிகளார் சொல்லிக் கொடுத்த செய்தி என்ன? நான் எப்படி தொழுவதை நீங்கள் கண்டீர்களோ அது போன்று தொழுது கொள்ளுங்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் நபிகளார் தொழுவதை பார்க்கவில்லை, நபிகளார் தொழுவதை பார்க்கவில்லை. அப்படி என்றால் எப்படி நாங்கள் நபிகளார் தொழுவது போன்று தொழுவது? இன்றைக்கு புகாரி இருக்கிறது, முஸ்லிம் இருக்கிறது, எங்களுக்கு தெரிந்த மொழியிலே மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே பார்க்க முடியும் நபிகளார் எப்படி தக்பீர் கட்டினார்கள், நபிகளார் எப்படி தக்பீர் சொன்னார்கள், நபிகளார் எப்படி ருக்கு செய்தார்கள், நபிகளார் எப்படி சுஜூத் செய்தார்கள். இதையெல்லாம் புகாரி முஸ்லிமிலே எங்களுடைய மொழியிலே பார்க்க முடியுமாக இருந்தும் நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, நிச்சய மறுமை நாளிலே அல்லாஹ் எங்களை விசாரிப்பான். எங்களுக்கு செய்த இந்த பாக்கியத்தை பற்றி நிச்சயம் அல்லாஹ் மறுமை நாளிலே கேட்பான். எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய மூதாதையர்களை ஆதாரம் காட்டி காட்டி நாங்களும் வழிகட்டு போய்விடக் கூடாது. மூதாதையர்களுக்கு அல்புருவானை அரபியிலே தான் பார்த்தார்கள், ஆனால் நாங்கள் இன்றைக்கு அதனுடைய தர்ஜுமாவை பார்க்கிறோம். மூதாதையர்களுக்கு புகாரி முஸ்லிம் என்றால் என்னவென்று தெரியாது. அவர்களுக்கு தெரிந்தது மொழியத்தின் சுபானம், ஆனால் எங்களோடு அல்லாஹ் இறக்கப்பட்டு அது புகாரி முஸ்லிமை மொழிபெயர்ப்பு செய்து தந்திருக்கிறான் என்றால் மூதாதியர்களோடு நாங்களும் ஒப்பீடு செய்து கொண்டு எங்களை நாங்கள் வழிகட்டிலே செலுத்திவிடக் கூடாது என்பதையும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு அந்த மூதாதியர்களை அல்லாஹ் மன்னித்து விடலாம். எங்களுடைய அப்பாமார்கள் ஆட்சிமார்களை அல்லாஹ் மன்னித்து விடலாம். ஏன்? அவர்களுக்கு தர்ஜுமாக்களை பார்க்கின்ற சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, புகாரி முஸ்லிமை பார்க்கின்ற சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் தாய்மார்களே, சகோதரிகளே, அதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு எங்களுடைய கணவன்மார் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியத்தில் இருந்து மாதத்திற்கு ஒரு புத்தகத்தை அவர் வாங்க நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இஸ்லாத்தை படிப்பதற்கான முயற்சியிலே ஈடுபட வேண்டும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் எங்களோடு இறக்கப்பட்டு அல்லாஹ் எங்களோடு கருணைப்பட்டு எங்களுக்கு சில மிகப்பெரிய வாக்கியம் என்ன தெரியுமா? ஒரு காலத்திலே இஸ்லாத்தை கேட்க வேண்டுமா, இஸ்லாத்திலே ஒரு சந்தேகம் வருகிறது படிக்க வேண்டுமா, பள்ளி ஹசரத்தை தேடி ஓட வேண்டும் தாய்மார்கள் என்ற சகோதரிகளே, பள்ளி ஹசரத்தை தேடி ஓட வேண்டும். ஆனால் இன்றைக்கு அல்லாஹ் எங்களுக்கு செய்த அருள் என்ன தாய்மார்களே, சகோதரிகளே, சமையல் அறையில் இருக்கிறோம், குசுனியில இருந்து கொண்டு சாப்பாடு சமைத்துக் கொண்டிருக்கிறோம், மார்க்கத்தில் ஒரு சந்தேகம் வருகிறது, உடனே மொபைல் போனை எடுத்தோம், ஒரு கோலை அடித்தோம், ஹசரத்திலே விளக்கத்தை கேட்டுக்கொள்ள முடியும் தாய்மார்களே, சகோதரிகளே. இது அல்லாஹ் எங்களுக்கு செய்த அருள் இல்லையா? இது அல்லாஹ் எங்களோடு இறக்கப்பட்டதன் விளைவாக எங்களுக்கு தந்த பாக்கியம் இல்லையா? இது மொபைல் போன்கள் என்பது அல்லாஹ் எங்களுக்கு செய்த அருள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு செய்த பாக்கியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆர்க்கத்தில் ஒரு சந்தேகம் வருகிறதா, உடனே நம்பிக்கையான உலமாக்களின் தொலைபேசி இலக்கங்களை அழைத்து மார்க்கத்திலே விளக்கம் கேட்க முடியும். ஏதாவது ஒரு வணக்கத்திலே சந்தேகம் வருகிறதா, உடனடியாக ஆதாரம் கேட்க முடியும். இப்பொழுதெல்லாம் பாக்கியம் செய்து வந்திருக்கிறானே, இந்த மொபைல் போன்களை நாங்கள் எதற்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம், இந்த தொலைபேசிகளை நாங்கள் எதற்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? சிந்தனை செய்து பாருங்கள் தாய்மார்களே, சகோதரிகளே. அல்லாஹ் செய்த அருள் என்ன தெரியுமா? இந்த அல் குர்ஆனிலே குர்ஆன் சொப்பையார்களை போட்டு வைத்துக் கொள்ள முடியும், குர்ஆன் தர்ஜுமாக்களை போட்டு வைத்துக் கொள்ள முடியும், புகாரி முஸ்லிமுடைய தர்ஜுமாக்கள் சொப்பையார்களை போட்டு வைத்துக் கொள்ள முடியும். நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை தொகுப்பு இருக்கிறது, சீரத்துர் ரசூல் என்று சொல்வோம், அவைகளை குர்ஆனுக்குள் சொப்பையாராக போட்டு வைத்துக் கொள்ள முடியும். தேவைப்படுகின்ற பொழுதோ நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை படிக்க முடியும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் எங்களுக்கு அருள் செய்யவில்லையா? எங்களுடைய மூதாதையர்கள் இப்படிப்பட்ட அருள்களை அடைந்து கொண்டார்கள் அவர்கள் இல்லையே தாய்மார்களே, சகோதரிகளே. அல்லாஹ் எங்களோடு இறக்கப்பட்டு தந்திருக்கிறான் என்றால் இந்த தொலை தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி நாங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும், குர்ஆன் அறிவை கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் வீட்டுக்குள் அல்ல, எங்கிருந்தாலும் பரவாயில்லை தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்க மார்க்கத்தில் ஒரு விடயத்தை படிக்க வேண்டுமா? நம்பிக்கையான உலமாக்களுடைய தொலைபேசி இலக்கங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். தேவைக்கு ஏற்ப போர்களை ஏற்படுத்தி தொடர்புகளை ஏற்படுத்தி மார்க்கத்திலே விளக்கத்தை பெற்றுக் கொண்டால் எங்களை நாங்கள் குர்ஆன் ஹதீஸுடைய நிழலிலே வைத்துக் கொள்வதற்கு அது மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்க போகுது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரிகளே, அல்லாஹ் எங்களுக்கு இன்னொரு அருள் என்ன தெரியுமா தாய்மார்களே சகோதரர்களே? இன்றைக்கு கம்ப்யூட்டர் வசதிகள் இருக்கின்றன, கம்ப்யூட்டர் வசதிகள் இருக்கின்றன. இந்த கம்ப்யூட்டர் இன்றைக்கு நிறைய வீடுகளில் இருக்கின்றன. எதற்காக நாங்கள் வாங்கி வைத்திருக்கிறோம்? எங்களுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டுமாம், கம்ப்யூட்டரை படிக்க வேண்டுமாம், கம்ப்யூட்டரிலே மிகப்பெரிய உச்சகட்டத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரிகளே, உலகத்துக்கு பயன்படுத்துங்கள், பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த கம்ப்யூட்டரை பயன்படுத்தி இன்றைக்கு இஸ்லாத்தை படிக்க முடியும், குர்ஆன் ஹதீஸை விளங்க முடியும். ஆனால் நாங்கள் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுகிறோம் என்று கொஞ்சம் முயற்சி செய்து பாருங்கள். எங்களுடைய கம்ப்யூட்டர்களை பயன்படுத்தி நாங்கள் பார்க்கின்ற படங்களை எல்லாம் ஒரு பக்கத்திலே வைத்துவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பார்ப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோமாக இருந்தால் குர்ஆன் ஹதீஸை படிக்க முடியும். தாய்மார்களே சகோதரிகளே, இன்டர்நெட் வசதிகள் இருக்கின்றன. இன்றைக்கு இன்டர்நெட் உலகம் என்று நாங்கள் சொல்கிறோம், முழு உலகமும் கைக்குள் வந்து விட்டது என்று சொல்கிறோம். இன்டர்நெட் எதற்காக தாய்மார்களே சகோதரிகளே? இஸ்லாத்தின் விரோதிகள் இஸ்லாத்துக்கு எதிராக அதை பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் என்ன வேண்டும் செய்ய வேண்டும் தெரியுமா? அதையெல்லாம் இஸ்லாமியமயப்படுத்த வேண்டும், தொலை தொடர்பு சாதனங்களும் தொழில்நுட்ப கருவிகளும் இஸ்லாத்துக்கு எதிராக கண்டுபிடிக்கப்பட்டாலும் அவைகளை இஸ்லாத்துக்குரியதாக பயன்படுத்த முடியும். ஒரு காலத்தில் என்ன சொன்னார்கள்? தொலைக்காட்சி பெட்டிகளுக்கு சொன்னார்கள் சைத்தான் பெட்டிகள் என்று சொன்னார்கள். அன்பான தாய்மார்களே சகோதரிகளே, அது சைத்தான் பெட்டி அல்ல தாய்மார்களே சகோதரிகளே, அதை இறையச்சத்தை உருவாக்குகின்ற பெட்டிகளாக மாற்ற முடியும், இஸ்லாத்தை படிக்கின்ற கருவிகளாக மாற்ற முடியும். ஏன் எங்களால் முடியாது? சிந்தனை செய்து பாருங்கள். அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரிகளே, இன்றைக்கு பெரும் பெரும் பொருளாதாரத்தை செலவழித்து ஒவ்வொருவரும் அந்த டிவிகளிலே தொலைக்காட்சி பெட்டிகளிலே புரோகிராம் செய்கிறார்கள். ஏன் இஸ்லாமிய புரோகிராம்களை ஏற்படுத்த முடியாதா? குர்ஆன் ஹதீஸை பேசுவதற்கு இலங்கை மட்டத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்குரிய ஒரு கருவியாக இந்த தொலைக்காட்சி பெட்டிகளை ஆக்க முடியாத தாய்மார்களே சகோதரிகளே? முடியும் தாய்மார்களே சகோதரிகளே, முடியும். ஆனால் எங்களுடைய மூதாதையர்கள் சைத்தான் பெட்டி பெட்டி என்றதை தூக்கி வீசி விட்டு போனார்கள். நாங்களும் இப்படியே போவோமாக இருந்தால் இன்றைக்கு நாங்கள் எப்படி அதை பாவத்துக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமோ அதே நிலைத்தான் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஏற்பட போகிறது, அடுத்த தலைமுறைக்கும் ஏற்பட போகிறது என்பதை உள்ளத்திலே எச்சரிக்கை செய்திகளாக பயன்படுத்தி கொண்டு நாங்கள் தொலைக்காட்சி பெட்டிகளை இஸ்லாத்தை படிப்பதற்கு பயன்படுத்த வேண்டும், குர்ஆன் ஹதீஸை படிப்பதற்கு பயன்படுத்த வேண்டும். சீடி கருவிகள் இருக்கின்றன, எதற்கு நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? வெறுமனே படங்கள் பார்ப்பதற்கும் நாடகங்களை பார்ப்பதற்கும் உரிய சாதனமாகத்தான் அவைகளை நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். வேண்டாம் தாய்மார்களே சகோதரிகளே, வேண்டாம். அவைகளை மார்க்கத்தை பேசுகின்ற கருவிகளாக மாற்றுவோம். சீடிகள் படச்சீடிகள் ஓடிய சீடி கருவிகளிலே மார்க்கத்தை பேசுகின்ற பயான் சீடிகளை நுழைவிப்போம், இஸ்லாத்தை படிக்க முடியாதா? குர்ஆனை பேசுகின்ற சீடிகளை நுழைவிப்போம், இஸ்லாத்தை படிக்க முடியாதா? தாய்மார்களே சகோதரிகளே, எனவே தொலை தொடர்பு சாதனங்கள் என்பது தொழில்நுட்ப கருவிகள் என்பது இஸ்லாத்தை நெருங்கிக் கொள்வதற்கான இஸ்லாத்தை கற்றுக்கொள்வதற்கான சாதனங்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு அவைகளை இஸ்லாமியமயப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதையும் நாங்கள் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரிகளே, இன்டர்நெட் யுகம் என்று சொல்கிறோம், இன்டர்நெட்டை நாங்கள் எதற்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரிகளே, இன்டர்நெட் என்பது இஸ்லாத்துக்கு எதிராகத்தான் பயன்படுத்தப்படுகிறது, ஆனால் அதை இஸ்லாமிய மயப்படுத்த முடியும். இன்றைக்கு நாங்கள் இன்டர்நெட்டுக்கு சென்று இஸ்லாம் என்ற வார்த்தையை அடித்தால் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட எல்லா விடயங்களையும் படிக்க முடிகிறதே தாய்மார்களே சகோதரிகளே, ஆதாரத்தோடு இஸ்லாத்தை பார்க்க முடிகிறது. அந்த தாய்மார்களே சகோதரிகளே, வீட்டுக்கு வீடு இன்டர்நெட்டுகளை ஏற்படுத்துவோம், அதிலே தவறு கிடையாது. ஆனால் இஸ்லாத்தை வளர்ப்பதற்குரிய ஒரு சாதனமாக பயன்படுத்துவதுதான் இஸ்லாமிய தாய்மார்களுக்கான இஸ்லாமிய குடும்பங்களுக்கு பொறுப்புதாரிகளாக இருக்கின்ற பெண்மணிகளுக்குரிய கடமை என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரிகளே, மொபைல் போன்களாக இருக்கட்டும், தொலை தொடர்பு சாதனங்களாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், ரேடியோவாக இருக்கட்டும், கம்ப்யூட்டராக இருக்கட்டும், இன்டர்நெட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை இஸ்லாத்தை படிப்பதற்கும் இஸ்லாத்தை வளர்ப்பதற்கும் உரிய சாதனமாக எங்களால் மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் தான் ஒரு இஸ்லாமிய வீட்டுக்கு பொறுப்புதாரி. நபிகளார் சொன்னார்களா இல்லையா, குல்லுக்கும் ராயின் வகுல்லுக்கும் மசூலு நன்று ஐயத்தி, நீங்கள் எல்லோரும் ஏற்பாளர்கள், பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்பை பற்றி மறுமை நாளையில விசாரிக்கப்படும் என்று சொல்லிவிட்டு, வல் மர் அசுரா ஐயத்துல்லி பைத்தி சௌதிஹா, ஒரு பெண்மணி ஒரு கணவனின் வீட்டின் பொறுப்புதாரி என்று சொன்னார்கள். ஒரு பெண்மணி இருக்கிறாள் அல்லவா, அவள் லேசானவள் அல்ல. கணவன் வீட்டிலே இல்லாத நேரத்தில் அந்த வீட்டுக்கு தலைவி என்று சொன்னார்கள், வீட்டுக்கு பொறுப்புதாரி என்று சொன்னார்கள். அந்த பொறுப்பை பற்றி அவர் மறுமை நாளிலே விசாரிக்கப்படுவார்கள் என்று சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய வீடுகளை நாங்கள் இஸ்லாமியமயப்படுத்த வேண்டுமா? இது போன்ற இஸ்லாம் எங்களுக்கு அருளாக தந்திருக்கின்ற இது போன்ற தொலைத்தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே. எனவே இந்த அடிப்படையிலே நாங்கள் இஸ்லாத்தை கற்றுக்கொள்ள முயற்சி செய்வோமாக இருந்தால் நாங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே நிலைத்திருக்கலாம், குர்ஆன் ஹதீஸ் என்ற அந்த அடிப்படையிலே நிலைத்திருக்கலாம். எங்களுடைய அடுத்த தலைமுறை இருக்கிறது, எங்களுடைய பிள்ளை குட்டிகள் அடுத்த ஜெனரேஷன் உருவாகி கொண்டிருக்கிறார்கள், அவர்களையும் இஸ்லாமிய முறைப்படி வாழ செய்ய முடியும் என்பதையும் நாங்கள் அடிப்படை செய்தியாக புரிந்து கொள்ள முடியும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அடிப்படை செய்தியை சொன்னார்கள், என்ன தெரியுமா, மன் கலக்க தரீக்கன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு ஃபீஹி தரீக்கன் இல்ஜன்னா என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தேடி, அறிவை தேடி ஒரு பாதையினால் பயணம் செய்கிறான் என்று சொன்னார். அந்த பாதையின் அல்லாஹ் சுவனப்பாதை இலகுபடுத்தி கொடுப்பதாக சொன்னார்கள், சுவனப்பாதை இலகுபடுத்தி கொடுப்பதாக சொன்னார்கள். நபிகளால் சொன்ன வார்த்தை என தெரியுமா, ஏதாவது ஒரு வழி என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்கு ஏதாவது ஒரு வழி என்று சொன்னார்கள் தாய்மார்களே, சகோதரிகளே. ஒரு காலத்திலே பள்ளி ஹஸ்ரத்தை நாடி சென்றுதான் மார்க்கத்தை படிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அல்லாஹ் எத்தனையோ வழிகளை வைத்திருக்கிறார். எங்களுக்கு நாங்கள் புத்தகங்களை வாங்கி படிக்க முடியும், சீடிகளை வாங்கி படிக்க முடியும், டிவிகளினூடாக படிக்க முடியும், பத்திரிகைகளினூடாக படிக்க முடியும். இப்படி எத்தனையோ வழிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நாங்கள் ஏதாவது ஒரு வழியை பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்கு எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்வோமாக இருந்தால் சுவனத்திற்கு செல்வதற்கு அந்த வழி போதும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அதை விடவும் அல்லாஹ் எங்களோடு இறக்கப்பட்டு ஒவ்வொரு சனிக்கிழமை விட்டு அடுத்த சனிக்கிழமை இந்த இடத்தில் ஒரு வகுப்பு நடக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய மார்க்கம் பேசப்படுகிறது என்று சொன்னால் நாங்கள் தவறாமல் கலந்து கொள்வோம். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் தவறாமல் கலந்து கொள்வோம். அல்லாஹ் எங்களோடு இறக்கப்பட்டுதான் இந்த சந்தர்ப்பத்தை தருகிறான். அதே நேரத்தில் எங்களுடைய வீட்டுக்கு அடுத்த வீட்டு பெண்மணிகளை பற்றி கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அவர்களுக்கு மாதத்தில் ஒரு விடுத்தமாவது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெளிவாக கேட்கின்ற சந்தர்ப்பம் கிடைக்கிறதா? கதைகளையும் கப்பாக்களையும் வேண்டுமானால் கேட்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸில் இருந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெளிவாக கேட்கின்ற சந்தர்ப்பம் எங்களுடைய பெண்மணிகளுக்கு கிடைப்பதில்லை. ஆனால் அல்லாஹ் எங்களோடு இறக்கப்பட்டு இப்படி ஒரு இடத்திலே வாரம் விட்டு வாரம் சனிக்கிழமை எங்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கின்ற சந்தர்ப்பத்தை தருகிறான் என்றால் தவறவிடக் கூடாது தாய்மார்களே, சகோதரிகளே, தவறவிடக் கூடாது. நாங்கள் கலந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும், எங்களுடைய பெண் பிள்ளைகளையும் அழைத்து வர வேண்டும். அத்தோடு மறந்து விடாமல் எங்களால் முடியுமான அளவுக்கு இன்னொரு தோழியை அழைத்து வருவோம், இன்னொரு பக்கத்து வீட்டு பெண்மணியை அழைத்து வருவோம். வீண் பலாய்களை கதைப்பதற்கும் அடுத்தவருடைய குறை குறைகளை கதைப்பதற்கும் நன்றிகளை தோழர்களையும் ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற நாங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேட்பதற்கு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்கு இது போன்ற ஒரு வகுப்புக்கு வருகின்ற பொழுது ஒரு தோழியை அழைத்து வருவோம், ஒரு குடும்ப பெண்மணியை அழைத்து வருவோம், ஒரு பக்கத்து வீட்டு பெண்மணியை அழைத்து வருவோம் என்றால் இந்த கிராமத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்ட முடியும். தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லோரும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தான் பேசுகிறார்கள். ஆனால் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தூய்மையாக பேசுபவர்கள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். அல்லாஹ் விரும்புவது என்ன தெரியுமா, இஸ்லாத்தை பேசுவது என்பதை விட இஸ்லாத்தை இஸ்லாமிய முறைப்படி பேசுவதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான், குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் பேசுவதைத்தான் விரும்புகிறான். எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் இந்த வகுப்புகளிலே கலந்து கொண்டு இந்த வகுப்புகளின் ஊடாக இஸ்லாத்தை பரப்புவதற்கு, குர்ஆன் ஹதீஸுடைய நிழலுக்கு கீழால் இந்த ஊரில் வாழுகின்ற பெண்மணிகளை ஒன்று சேர்ப்பதற்கு நாங்கள் தான் முயற்சி செய்ய வேண்டும் அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே. எனவே அந்த பொறுப்புணர்வை கையில எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்கு இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிகளை எல்லாம், இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களை எல்லாம் பயன்படுத்தி இஸ்லாத்தை எங்களுக்குள் நாங்கள் வளர்த்துக்கொண்டு இஸ்லாத்தை சரியாக பின்பற்றுகின்ற ஒரு பெண் சமூகத்தை உருவாக்குவதற்கான பணியிலே நாங்கள் ஈடுபட முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு வல்லவன் ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் துணை புரிய வேண்டும். வாஹிர் தஹ்வானா.